கருவி, பொருள், காட்டு இவற்றுக்கெல்லாம் சுவாமிகள் தரக்கூடிய விளக்கம். ஏற்கனவே அந்த விளக்கத்தின் அடிப்படையில் நாம் உண்மைகளை பார்த்தோம். இப்போ அந்த குறிப்பு விளக்கங்களை அப்படியே வாசித்து செல்லலாம். கருவி, உயிர் செலுத்தப்படும் ஆன்மதத்துவம். பொருள், தாத்துவிகம். காட்டு, உயிரின் அறிவு இச்சை செயல்களை விளக்குவனவாய கலை முதலியன, அதாவது கலைவித்தை அராகம். அப்புறம் காலம். காலம் என்பது என்ன? காலம் கண்மத்தை முந்தாது பிந்தாது வரையறுத்து செலுத்தும் காலதத்துவம். அனுபவிக்க வேண்டிய பலனை முன்னர் அனுபவித்திடக்கூடாது, காலம் தாழ்த்தி பின்னரும் அனுபவிக்கக்கூடாது. உரிய காலத்தில் தான் அந்த உரிய பலனை அனுபவிக்க வேண்டும். ஆகவே அந்த முறையில் காலத்தை வரையறை செய்து நிறுத்துவது காலதத்துவமா? அதே மாதிரி கர்மம்னு சொன்னாங்களே, அது கர்மத்தை வரையறுத்து நிறுத்தக்கூடிய நியதி தத்துவம்னு பார்த்தோம். ஆகு பெயரா அது எப்படி நிறுத்துதுன்னா, அனுபவிக்க வேண்டிய பலன் வந்து அதிகமாகவும் பெறக்கூடாது, குறைவாகவும் பெறக்கூடாது. ஆகவே எவ்வளவு பலனை அனுபவிக்கணுமோ அவ்வளவு பலனை தான் சரியா அனுபவிக்கணும். அப்படி நிச்சயப்படுத்தி நிறுத்துவது நியதி தத்துவமா? இவ்வளவு அருமையான விளக்கங்கள் தருகின்றார்கள். காலத்தை முந்தாமலும் பிந்தாமலும் உரிய நேரத்தில் நிறுத்துவது இது கண்மத்தை. கண்ம பலனை முந்தாமலும் பிந்தாமலும் உரிய நேரத்தில் அந்த கண்ம பலன் போய் சேர்ற மாதிரி நிறுத்துவது காலதத்துவம். நியதி தத்துவம் வந்து கண்ம பலன் அதிகமாயிராமலோ அல்லது குறைஞ்சிராமலோ சரியான அளவுக்கு அந்த உயிர் நுகரும்படி செய்வது நியதி தத்துவம். கண்மத்தை ஏறாது குறையாது நிறுத்தும் நியதி தத்துவம், அதுதான் கர்மம்னு சொன்னாரு. உரு உடம்பு, அளவை பிரமாணம், நூல் நூல்கட்கு காரணமாய நால்வகை வாக்கு. இப்ப ஒரு விடயத்தை அறியணும்னா இந்த எட்டுல எது இல்லாமலும் முடியாது. இந்த எட்டும் சேர்ந்தாலும் சேதன பொருளாகிய முதல்வன் உணர்த்தாண்டாலும் முடியாது. அதான் சொன்னார்கள், ஒரு விடயத்தை அறிதற்கன் இவற்றுள் ஒன்றையின்றியும் அமையாமை கண்டுகொள்க என்றார். கர்மமும் நூலும் ஆகு பெயர் விளக்கினோம். இயற்பெயர் பொருளாக வைத்து உரைப்பாரும் உலர். கர்மம்னா வினை, நூல்னா நூல் அப்படின்னு சொல்பவர்களும் உரையாசிரியர்களும் இருக்கின்றார்கள். தன் உண்மை அப்படின்னு இருக்கணும் பாடல்ல, அதுதான் தன் என்ற தலை குறைந்து உண்மைன்னு நிற்கின்றது. தன் உண்மை உண்மை என தலைக்குறை. உண்மையில் ஒன்றும் இழந்தாதல் பற்றி அறிவன் என்றார். அந்த தன்னுண்மையாகிய கேவலத்தில் ஆன்மாவுக்கு உடல் உலகங்கள்லாம் ஒன்றும் இல்லாமை பற்றி ஆன்மாவை அறிவன் சொன்னாராம். ஆக இந்த பாடலுக்குரிய பொழிப்புரை விசேட குறிப்புகள்லாம் முடிந்தன. இனி இப்போ இந்த இரண்டாம் அதிகரணத்தில் மூன்று செயல்கள் பார்த்திருக்கின்றோம். மூன்று செயல்களுமே முதல்வன் உணர்த்தினாலன்றி உயிர்கள் உணரமாட்டா என்ற கருத்தினை வலியுறுத்த எழுந்தவைதான். அதுல கண்மமே போதும் அப்படின்னு சொன்ன ஆறுகதர்கள் சமணர்கள் முதற் செயலில் மறுக்கப்பட்டார்கள். உயிரே அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொன்ன மீமாஞ்சகர்கள் இரண்டாம் செயலில் மறுக்கப்பட்டார்கள். மாயமே போதும்னு சொன்ன சாங்கியர்கள் இந்த இப்போது பார்த்த மூன்றாம் செயலில் மறுக்கப்பட்டார்கள். அப்போ உயிர் அறிவதற்கு மாயைய கருவிகள் மட்டுமே போதமாட்டா, கண்மம் மட்டும் போதாது, உயிரும் தானாகவே அறிந்து கொள்ளாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ கண்டிப்பா இன்னொரு முதல்வன் வந்து உணர்த்தினால்தான் முடியும் என்பது பாரிசேட அளவையால் பெறப்படுகின்றது. ஆகவே பாரிசேட அளவையால் அதாவது மூணு பேர் இருக்கிற இடத்துல ரெண்டு பேரை சுட்டி இவர்கள் இருவரும் தலைவர் அல்லர் அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ அந்த ரெண்டு பேரை தவிர மூன்றாவது இருப்பது தான் தலைவன் என்பது தானே பெறப்படும். அந்த மாதிரி உயிர் அறிவுக்கு கண்மம் மட்டும் போதாது, மாயையை மட்டும் போதாது, உயிரும் தானாகவே அறிந்து கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா, அப்போ இந்த மூன்றுக்கும் வேறாக ஒரு முதல்வன் உணர்த்துவதற்கு வேண்டும் என்பது பெறப்படுகின்றது. அதுதான் பாரிசேட அளவைன்னு சொல்லப்படுற ஒளிபளவை இந்த நூலின் தொடக்கத்தில் அளவிலக்கணத்தில் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இவை மூன்று செயலானும் முறையே சுவாமியினுடைய விளக்கம். இவை மூன்று செயலானும் முறையே கண்மமும் உயிரும் மாயேயமும் என்னும் இவையே ஆண்டைக்கு அமையும் என்னும் ஆறுகதர் மீமாஞ்சகர் சாங்கியர் முதலியோரை மறுத்து பாரிசேட அளவையான் அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்து நிற்றால் வலியுறுத்தப்பட்டது. சூத்திர அடியிலிருந்தே அப்படி எடுத்து சொல்றாங்க, சிவருமானே அறிவிப்பான் என்பதை சூத்திரம் எப்படி சொல்லியது, அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்து நிற்பான் சொன்னாங்க. அதை அப்படி எடுத்து அதை வலியுறுத்தியதுன்னு. அப்ப ஒரு கேள்வி எழுப்புறாங்க, ஒரு தடை எழுப்புறாங்க, என்னன்னா அப்ப உயிருக்கு உணர்த்துவதற்கு முதல்வன் வேண்டும், அப்ப முதல்வனுக்கு உணர்த்துவதற்கு இன்னொருவர் வேண்டும், அந்த இன்னொருவருக்கு உணர்த்துவதற்கு இன்னொருவர் வேண்டும், வரம்பின்றி ஓடுமே. இப்படி வரம்பின்றி ஓடுத மாதிரி எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. சொன்னா அந்த குற்றத்துக்கு வரம்பின்றி ஓடுதல் அப்படின்னே பேர், வரம்பின்றி ஓடுதல் என்னும் குற்றம் அப்படிம்பாங்க. இதை வடமொழியில அனவத்தை என்று சொல்வார்கள். அக அனவத்தை என்றால் என்ன என்றால், அனவத்தை வரம்பின்றி ஓடுதல் அனவத்தை என்ற வட சொல்லுக்கு வரம்பின்றி ஓடுதல் என்று தமிழிலே பொருள். இது குற்றத்தின் பார்ப்படும். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இப்ப நீங்க சொல்றீங்க உயிர் சித்து பொருளா இருந்தாலும் அதுக்கு உணர்த்துவதற்கு ஒரு முதல்வன் வேண்டும் சொல்றீங்க. இப்ப அந்த முதல்வனும் சித்து பொருள் தானே, அப்ப அவனுக்கு உணர்த்துவதற்கு இன்னொருத்தர் வேணும். அவன் மட்டும் எப்படி இன்னொருத்தர் உணர்த்தான் உணர்வான் அப்படின்னு சொல்லி பிணங்குகின்றார்கள். இன்னும் அந்த உண்மையை அவர்கள் வந்து நெருங்கவில்லை. அந்த தம்முடைய பழைய சிந்தனைகளிலே அப்படியே நிற்கின்றார்கள். அது ஆனாலும் பொறுமையாக உணர்த்துகின்றார். இவ்வளவு சொல்லியாச்சு, இதுக்கு மேல இப்படி கேட்கப்பான்னு சொல்லல. அதுக்கு மேலையும் அவர்கள் பொறுமையாக விளக்குகின்றார்கள். ஏன்னா நமக்கும் அப்பந்தான் ஐயன் தீரும். என்ன அருமையா சொல்றாங்க, உயிரும் சித்த பொருள் தான், முதல்வனும் சித்த பொருள் தான். இருந்தாலும் உயிர் அறிவதற்கும் முதல்வன் அறிவதற்கும் நிறைய வேற்றுமை உள்ளது. என்ன அப்படின்னா, இங்க எட்டு சார்புகள் தேவைப்பட்டன உயிருக்கு. எட்டு சார்புகளையும் கூட்டி வைத்து முதல்வன் உணர்த்துகின்றான். ஆனா முதல்வன் உணர்வதற்கு இந்த எட்டு சார்புகளும் தேவையில்லையே. இப்ப பார்த்தோமே, இந்த கருவி, பொருள், காட்டு, காலம், கருமம், உருவம், அளவு, நூல், ஒன்றுமே தேவையில்லை அவனுக்கு. இவையெல்லாம் இவற்றையெல்லாம் சாராமலேயே, இந்த எட்டையும் சாராமலேயே அவனுக்கு அறிவு நிகழும். அப்படிப்பட்ட அறிவு. ஆகவே அவன் அறுவனாக இருந்து கொண்டே உலகத்தை எல்லாம் அறிந்து அவற்றை உருவாக்கி எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருந்து அந்த உயிர்களுக்கு வினைக்கீடாக உணர்த்துகின்றான். ஒவ்வொரு உயிரின் வினையும் ஒவ்வொரு மாதிரி. ஆகவே ஒவ்வொரு உயிருக்கு ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மாதிரி உணர்த்தணும். ஏக இல்லையா, ஒரே இருந்தபடியே இருந்து இந்த பெருந்தொழில்களை அவன் செய்கின்றான். ஆக இறைவன் ஐந்தொழில் செய்கின்றான் என்று சொல்கின்றோம். முத்தொழில் படைத்தல், காத்தல், அழித்தல். அதற்கு மேல விளக்கமா ஐந்தொழில்கள் ஆகமங்கள் விளக்கி சொல்கின்றன. வேதங்கள்ல உபநிடதங்கள்ல முத்தொழில்கள் சொல்லப்படுகின்றன. ஆகமங்கள்ல தான் ஐந்தொழில்கள் சொல்லப்படுகின்றன. இப்ப வேதங்கள் வந்து ஐந்தொழிலை பற்றியே சொல்லல அப்படின்னு நம்ம அப்படி நினைச்சிடக்கூடாது. அது சூத்திரம் போன்றது. நம்ம சிவஞான பாடியத்தை சாராட்டா நமக்கு குழப்பம்தான். சூத்திரம் வந்து சுருக்கமா சொல்லும், பாடியம் விரித்து சொல்லும். வேதம் சூத்திரம் போன்றது, ஆகமம் பாடியம் போன்றது. இந்த நோக்கில் நம்ம பேசணும்னா வேதத்தில் ஐந்தொழில் இல்லை, ஆகமத்தில் தான் இருக்கு. இந்த நோக்கில் நம்ம பேசணும்னா யார்கிட்ட பேசணும் அப்படின்னா, வேதமே போதும் அப்படின்னு சொல்றவங்ககிட்ட. சூத்திரத்தை மட்டும் வச்சுட்டு நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. வேதமும் பொருள்களும் அருளின்னு ஞானசம்பந்த பெருமான் வந்து மங்கையர்க்கரசி வளவர் கோன் பாவை வரிவடை கைமடமானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடரும் பரவ பொங்கல் ரூப பூதநாயகன் நால் வேதமும் பொருள்களும் அருளின்னு சொன்னாங்க. இப்ப நால் வேதம் சொல்லிட்டு பொருள்கள் சொல்லும்போது அதன் பொருளை உணர்த்தக்கூடிய ஆகமங்களை நாம் கொள்வதற்கு அங்கே பொருத்தமாக இடம் தருகின்றது. அந்த வேதத்துக்கு பொருளை ஆகமம் மூலம் பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு வந்து ஆகமத்தை மறுக்கவர்கள்ட்ட அதை சொல்லலாம். பொதுவா நாம வேதத்தை குறைத்து ஆகமங்கள்ல தான் ஐந்தொழில் இருக்கு, வேதங்கள்ல தான் ஐந்தொழில்னே தெரியாது அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசினா அந்த 36 தத்துவங்களையும் அவற்றின் தொழிற்பாடுகளும் விளக்கமா சித்தியாரில் தான் இருக்கு, சிவஞான போதத்தில் இல்ல. இப்ப சிவஞான போதத்தில் இல்லாதது ஒரு குறையா சொல்லலாமா? அப்படி பேசினா அது பொருந்துமா? மெய்கண்டான் நூல் சென்னியில் கொண்டு சைவ திறத்தினை எரிக்கருட்டான்னு தானே இந்த சித்தியார் ஆசிரியரே சொல்றார். அப்போ அங்க எல்லாம் சுருக்கமா வச்சிருக்கிறார். கலையாதி மன்னந்தம் அப்படின்னு 31 தத்துவங்களை சுருக்கமா அடக்கிடுவார். இங்கதான் ஒவ்வொன்றையும் தனித்தனியா எடுத்து சொல்லி தொழிற்பாட்டையும் சொல்றார். ஆகவே முதல் நூல்கள் தொகுத்து கூறுவது வந்து அது குறைபாடு கிடையாது. ஆகவே அந்த மாதிரி நம்ம குறைத்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி எப்படி இவர் மெய்கண்டான் நூல்னு சொல்லி அதுக்கு தலைமை கொடுத்தாரோ அதே மாதிரி ஆகமங்கள்லாம் வேதாந்தார்த்தம் இதம் ஞானம் சித்தாந்தம் பரமம் சுபம் என்று சொல்கின்றன. வேதாந்தமாகிய உபநிடத பொருளையே இந்த சிவாகம சித்தாந்தங்கள் எடுத்து சொல்கின்றன அப்படின்னு மகுடாகமம் சொல்கின்றது. அதைத்தான் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் சொன்னார்கள். ஆகவே இங்கே ஒரு விளக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்ததுனால இந்த கருத்தை சொன்னேன். ஆக முத்தொழில்களை ஐந்தொழிலும் விரித்து சொல்லுதோம். அந்த ஐந்தொழில்களை கூட மூன்று வகையாக சொல்வார்கள். அது அதற்கு அடுத்தபடியான விரிவான விளக்கம். மூவகை ஐந்தொழில்கள், தூள ஐந்தொழில், இதுதான் நாம ஐந்தொழில்னு சொன்னா இதுதான். உலகங்களை எல்லாம் படைத்தல், உரிய காலம் வரை நிறைவேற செய்து காத்தல், அப்புறம் சங்கார காலம் வரும்பொழுது ஒடுக்குதல், ஆன்மாக்களுக்கு வினைப்போகங்களை ஊட்டுதலாக இந்த மறைத்தல், பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தீட்சா கிருத்தியமாய் அனுக்கிரகம் செய்தலாகிய அருளல், இந்த ஐந்தொழில்கள். இவை தூள ஐந்தொழில்கள். சூக்கும் ஐந்தொழில்கள் வந்து மகாசங்கார காலத்திலே உயிர்கள் ஒடுங்கி கிடக்கும் பொழுது அவ்வாறு கிடக்கின்ற உயிர்களிடத்திலே ஐந்தொழில்கள் முதல்வனால் நிகழ்த்தப்படும். அவை சூக்கும் ஐந்தொழில்கள். இந்த அதிசூக்கும் ஐந்தொழில் என்பது இருக்கின்றதே அதுதான் இங்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொருள். என்ன? உயிர்களுக்கு அறிவுக்கறிவாய் இருந்து முதல்வன் உணர்த்தி வருதல். இப்ப நம்மாட்டு செய்து கொண்டிருக்கின்றானே எல்லா உயிர்களாக நம் அனைத்து உயிர்களிடத்திலும் முதல்வன் உயிருக்குயிராக இருந்து இப்ப உலகம் நடைபெறுகின்ற இந்த காலத்திலே நம் அறிவுக்கு அறிவாக இருந்து முதல்வன் உணர்த்தி வருகின்றானே நமக்கெல்லாம், அது முதல்வன் செய்கின்ற அதிசூக்கும் ஐந்தொழில், அதிசூக்கும் ஐந்தொழில். ஆகவே அறிவுக்கறிவாக இருந்து உணர்த்தி வருதல், அதிலும் குறிப்பாக உயிர்கள் வந்து ஒரு அவத்தையில இருப்பதில்லை, ஐந்து அவத்தைகள் அடைகின்றன. போன சூத்திரத்தில் பார்த்தோம், அதுல நனவத்தை முதலாவது நனவத்தையிலே புருவ நடுவிலே இருந்து கொண்டு உயிரானது விடயங்களை அறிந்து வரும் பொழுது அந்த புருவ நடு என்ற லாடதானத்திலே உயிரை வைத்து அந்த உயிருக்கு உயிராக நின்று அறிவுக்கு அறிவாக நின்று முதல்வன் உணர்த்தி வருகின்றானே, அந்த 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 செயல் தான் அதிசூக்கமா ஐந்தொழில். ஆக இந்த அதிசூக்கமா ஐந்தொழில் இதை உணர்த்தி வருதெல்லாம் ஐந்தொழிலா சொல்றாங்களே, அது எப்படின்னா சிவத்திருவாளர் போனா முத்தையாபிள்ளை அவர்கள் தருகின்ற விளக்கம். அதிசூக்கமா ஐந்தொழிலாவது ஆன்மாவிற்கு அறிவித்தல் சிருஷ்டி அதாவது படைத்தல், அறிந்தவற்றுள் அழுத்துதல் திதி அதாவது அந்த அறிந்தவற்றில வந்து கொஞ்ச நேரம் நிலை பெற்று இருக்க செய்யணும் அது திதி ஆகிய காத்தல், முன் அறிந்தவற்றினின்றும் பிரித்தல் சங்காரம். ஆக இதுல அழித்தல் தொழில் சங்கார தொழில் எப்படி வருதுன்னா ஒன்றை அறியும் போது அதற்கு முன்னால அறிந்தவற்றை பற்றிய சிந்தனை எல்லாம் ஏற்படாம அந்த சிந்தனைகளை எல்லாம் ஒடுக்கி விடுவது அது சங்காரம் அழித்தல். அப்புறம் வந்து ஒன்றை அறியும் போது இன்னொன்றையும் அறிய முடியுதா நம்மால, பல விடயங்களை நாம அறியக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட ஒன்றொன்றாதான் அறிந்து கொண்டு போக முடிகிறதே ஒழிய ஒரு விடயத்தை அறியும் போதே இன்னொரு விடயத்தையும் அறியணும்னா முடியுதா? அப்படி அறிய விடாமல் வைத்தல் வந்து திரோபாவமாக மறைத்தல் என்று கூறுகின்றார். ஒன்றனை அறிய வேண்டுங்கால் பிரிதொன்றனை அறிய ஒட்டாது மறைத்தல் திரோபாவம். அப்பதான் வினைப்போகத்தை வந்து நுகர முடியும். இந்த வினைப்போகத்தை நுகரணும் அப்படிங்கிற ஒரு ஊழல் இருக்கும் பொழுது அதிலிருந்து விடுபடுவதற்கான மார்க்கம் அங்க உயிருக்கு புலப்படாது, புலப்பட்டுட்டு அந்த வினைப்போகத்திலிருந்து அது வந்து நீங்கிவிடும். ஆனா அந்த வினைப்போகத்தை அது நுகரணுங்கிற ஊழல் இருக்கும் பொழுது அதிலிருந்து விடுபடக்கூடிய மார்க்கத்தை அது நினைக்க முடியாது, வேறொன்றை நினைக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொன்ன இந்த மாதிரி வச்சுக்கலாம் பல இடங்களில். ஒன்றனை அறிய வேண்டுங்கால் பிரிதொன்றனை அறிய ஒட்டாது மறைத்தல் திரோபவம் அது மறைத்தல். அவர் அறிந்தவற்றை அனுபவிக்க செய்தல் அனுக்கிரகம், அனுக்கிரகம் தான் அருள். அறிந்தவற்றை அறிந்த நிலையோடு வைத்துக் கொள்ளாமல் அனுபவமாக்குதல் அது அனுக்கிரகம். இப்படி அதிசூக்கும் ஐந்தொழில்களை உயிர்க்குயிராக இருந்து முதல்வன் நிகழ்த்துகின்றான் என்று கூறுகின்றார். ஆக நம்ம வாழ்க்கையில் இருந்து நாம என்ன வாழ்க்கை வாழ்கின்றோம் என்றால் முதல்வன் நம் உயிருக்குயிராக இருந்து நனவு நிலையிலே லாடதானத்திலே நமக்கு அறிவுக்கறிவாக இருந்து நமக்கு உணர்த்தி வருகின்றானே, அந்த உணர்த்துதல் ஆகிய அந்த செய்கையில் அதிசூக்குவமாக ஐந்தொழில்களை செய்கின்றான், ஐந்தொழில்களை செய்கின்றான். நமக்கு வினைப்போகங்களை உணர்த்துகின்ற அந்த செயல்பாட்டிலே முதல்வன் ஐந்தொழில்களை செய்கின்றான், அந்த ஐந்தொழில்களையும் மிக மிக நுணுக்கமாக செய்கின்றான். எனவே அவை அதிசூக்கும ஐந்தொழில்கள், அதில் அறிவிக்க வேண்டியவற்றை அவன் அறிவித்தல் தான் படைத்தல், அறிந்தவற்றுள் நிலைபெறச் செய்தல் காத்தல், முன்னர் அறிந்தவற்றினின்றும் நம் சிந்தனையை பிரித்து வைத்தல் அழித்தல், ஒன்றை அறிய வேண்டும் போது பெரிதொன்றை அறியுமாறு அனுமதிக்காமல் தடுத்து நிற்றல் வந்து மறைத்தல், அறிந்தவற்றை அனுபவிக்குமாறு அழுத்துதல் அருளல். இவ்வாறு அதிசூக்குமமாக நிகநுண்மையாக ஐந்தொழிலையும் செய்கின்றான். இந்த அதிசூக்கும ஐந்தொழில்களை அவன் செய்கின்றான் என்ற செய்தியினை இங்கே குறிப்பிடுகின்றான். ஆக முதல்வன் தான் உணர்த்த வேண்டும் அப்படின்னா முதல்வன் அப்படி உணர்த்துவது அதிசூக்கும் ஐந்தொழில் ஆகும். ஏற்கனவே இவன் இருவகையான ஐந்தொழில்களை செய்கின்றான். யாரு? முதல்வன். தூள ஐந்தொழில், சூக்கும் ஐந்தொழில். ஆக தூள ஐந்தொழிலையும் சூக்கும் ஐந்தொழிலையும் செய்பவன் தான் இந்த உணர்த்துதலாகிய அதிசூக்கும் ஐந்தொழிலையும் செய்ய முடியுமா ஒழிய உயிர் தானாகவே உணர்ந்து கொள்ள முடியாது. அதிசூக்கும ஐந்தொழிலை முதல்வன் தான் செய்ய முடியும். உயிரே உணருதுன்னா அதிசூக்கும ஐந்தொழிலை உயிரே செய்து கொள்ளும்னு அர்த்தமாயிருக்கும். அது எப்படி செய்ய முடியும்? ஏற்கனவே இருவகையான ஐந்தொழில்களை முதல்வன் செய்யும் போது இந்த அதிசூக்கும் ஐந்தொழிலையும் அந்த முதல்வன் தானே செய்ய முடியும் என்று இந்த பாடலிலே காட்டி அதன் மூலம் முதல்வன் உணர்த்தினால்தான் உயிர்கள் உணர முடியும் என்று சொல்லி அது ஏற்கனவே சொன்னகத்தின் வெளிநாட்டுதூர் மட்டுமல்லாமல் இங்க முக்கியமா அந்த வரம்பின்றி ஓடுதல்ங்கிற குற்றம் வந்துடக்கூடாத அனவத்தை அதை எப்படி சொல்றாங்கன்னா ஏற்கனவே தூள ஐந்தொழிலும் செய்கின்றான், பிறிதொருவர் தனக்கு உணர்த்தாமல் தான் தூள ஐந்தொழிலை செய்கின்றான். அது மாதிரி சூக்கும் ஐந்தொழிலையும் பிரிதொருவரை சாராமல் தான் செய்கின்றான். அந்த ரெண்டு வகையான ஐந்தொழிலையும் செய்கிறவனுக்கு இந்த அதிசூக்கும் ஐந்தொழிலுக்கு மட்டும் இன்னொருத்தருடைய உதவி வேணுமாக்கும் உணர்த்துவதற்கு தேவையில்லை. ஆகவே வரம்பின்றி ஓடுதல் என்ற குற்றம் இல்லை. முதல்வனுக்கு இன்னொருத்தம் உணர்த்தணும் அப்படிங்கிற கேள்விக்கு அங்கு வந்து அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆக இந்த பாடலை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இப்ப பார்த்து முடித்திருக்கின்ற இந்த பாடலின் நடையிலேயே சொல்கின்றார்கள், அது ஒரு சிறப்பு. சொற்கள் கூட நிறைய இப்ப பார்த்த பாடல்களுடைய சொற்கள் இங்கேயும் வருகின்றன. ஏன்னா அதனுடைய இணைத்தே இந்த கருத்தை விளக்குகின்றான். இப்போது பாடலை பார்க்கலாம். கருவியும் பொருளும் காட்டும் காலமும் கருமந்தானும் உருவமும் அளவும் நூலும் ஒருவரும் உணர்த்தல் இன்றி அறுவனாய் உலகம் எல்லாம் அறிந்து அவை ஆக்கி வேறாய் ஒருவனே உயிர்கட்கெல்லாம் உயிருமாய் உணர்த்தி நிற்பன். என்ன ஒருவனே, ஒருவனாகிய முதல்வனே, இறைவனே. என்ன போன பாடல சொன்ன மாதிரி, அந்த உரையில சொன்ன மாதிரி இங்கேயும் சொல்றாங்க, கருவி முதலியன கூடி அப்படின்ட்டாங்க. அப்போ கருவி, பொருள், காட்டு, காலம், கருமம், உருவம், அளவு, நூல், இந்த எட்டும் தேவையில்லை. வேற ஒருவர் தனக்கு மேலாக இருந்து உணர்த்த வேண்டிய அவசியமும் இல்லை. இவையா எந்த அவசியமும் இல்லாமல் முதல்வன் இருக்கின்றான். எனவே அந்த முதல்வனுக்கு உணர்த்துவதற்கு இன்னொரு ஏன் வேணும்? உயிர்களுக்கு உணர்த்துவதற்கு முதல்வன் வேண்டும். ஏன்னா உயிர்கள் இந்த கருவி, காட்டு, காலம், கருமம் முதலிய இவற்றையெல்லாம் சார்ந்திருக்கின்றன. இவற்றின் மூலமாக அறியத்தக்கனவாய் உள்ளன. ஆனா முதல்வன் அப்படி இல்லையே. இந்த சார்புகள்லாம் அவசியமாக இல்லாதவன். அப்போ உயிருக்கு மட்டும் முதல்வன் வேண்டும்னா முதல்வனுக்கு உணர்த்த இன்னொருத்தர் வேண்டும்னு ஏன் சொல்லணும்? உயிர் மாதிரி இவனும் கருவி காட்டுகளை சார்ந்தறிவோம்னா சொல்லலாம். அப்படி இல்லை. ஆகவே முதல்வனுக்கு அறிவிக்க வேறொருவர் வேண்டும் என்ற அந்த அணவத்தை என்ற குற்றம் இங்க எழுவதற்கு தேவையில்லை. இறைவனுக்கு கருவி முதலியன கூடி அறிவு நிகழ வேண்டாமையின் உயிர்களுக்கு போல தனக்கு மேலொருவன் அவாவப்படும் போலும் என்னும் அணவத்தைக்கு இடமின்றி, அந்த அணவத்தைக்கு இடமில்லாம போயிட்டு வரம்பின்றி ஓடுதல் குற்றத்துக்கு. ஆகவே முதல்வன் தானே தனியனாக இருந்துதான் உயிருக்கு உணர்த்துகின்றான். தானே தமியனாய் அறிந்தும் ஆக்கியும் உணர்த்தியும் நிற்கும். பாடல்ல மூன்றாம் அடி வருது பாத்தீங்களா, உலகம் அறுவனாய் உலகம் எல்லாம் அறிந்து. அறுவனாய், அறுவனாய் போது தானே தமியனாய், தனக்கு மேல் ஒருவர் இல்லாமல் தானே தமியனாக இருந்து உலகம் எல்லாம் அறிந்து என்றது சூக்கும ஐந்தொழிலை குறித்தது. சூக்கும ஐந்தொழில் அது மகாசங்கார காலத்திலே செய்யப்படுவது. அது போனா முத்தையாபிள்ளை அவர்கள் உணர்த்துகின்றார்கள். சூக்கும ஐந்தொழிலாவது சர்வசங்காரத்தில் மலபரிவாக தாரதமியத்திற்கு தக்கபடி. தாரதமியம்னா ஏற்றக்குறைவு. மலபரிவாகம் ஒவ்வொரு உயிர்ப்பையும் ஒவ்வொரு அளவுக்கு இருக்கும். ஆமா, அந்த ஏற்றக்குறைவுக்கு தக்கபடி அறிவிக்கத்தக்கவைகளை அறிவித்தல், மலபரிவாக தரத்துக்கு ஏற்றபடி அறிவிக்க தகுந்தவற்றை அறிவித்தல் வந்து அனுக்கிரகம். இது அருளல் தொழில். அருளல் இருந்து சொல்லிட்டு வரார். மறைக்கத்தக்கவைகளை மறைத்தல் திரோபவம், மறைத்தல் தொழில். ஆன்மாக்களின் சஞ்சீத கண்மங்களை பக்குவப்படுத்துதல் சங்காரமாகிய அழித்தல். மாயா காரியங்களை வெளிப்பட தகுந்தவர்களாக செய்தல் திதியாகிய காத்தல். தோன்றுதற்குரிய சித்து பொருள் சடப்பொருள்களை பார்த்துக் கொண்டிருத்தல் சிருஷ்டி என்று இப்படி சூக்கும் ஐந்தொழில்களை பற்றி போனாமத்தே பிள்ளை அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். இது மகாசங்கார காலத்தில் நிகழ்த்தப்படுவது. அந்த சூக்கும ஐந்தொழிலை இங்கே உலகமெல்லாம் அறிந்து என்ற தொடரின் மூலம் நூலாசிரியர் உணர்த்துகின்றார். அவை ஆக்கி, ஆக்கி என்றது ஆக்கினாலே படைத்துன்னு அர்த்தம். படைத்துன்னு சொன்னதுனால படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளங்கிற ஐந்தொழில்களும் பெறப்படும் ஒன்றை சொல்லிட்டு மற்ற நாளையும் நாம வந்து உடன் கொள்ள வேண்டும் உபலக்கணமாக. ஆகவே ஆக்கின்னு சொன்னது தூள ஐந்தொழில்கள், படைத்தல் முதலிய தூள ஐந்தொழில்கள். உயிர், உயிர் அதாவது உயிர்களுக்கெல்லாம் உயிருமாய் உணர்த்தி நிற்பன்னு சொன்னது உயிர்க்குயிராய் விளங்கி உணர்த்துதலாகிய அதிசூக்கும ஐந்தொழில்கள். ஆக மூவகை ஐந்தொழிகளையும் இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. அந்த விசேட உரையில சொல்றாங்க பாருங்க, உலகமெல்லாம் அறிந்து என்றது கேவலத்தில் சுக்கும் ஐந்தொழில் செய்தல் மேற்று. அதாவது உயிர்கள் மகாசங்கார காலத்துல மீளவும் கேவலாவத்தையே பொருந்தும் அல்லவா, அதனாலதான் மகாசங்கார காலம் சொன்னேன். உலகமெல்லாம் அறிந்து என்றது கேவலத்தில் சுக்கும் ஐந்தொழில் செய்தல் மேற்று. சுக்கும் ஐந்தொழில் செய்வதே இது குறித்து நிற்கின்றது. உலகமெல்லாம் அறிந்துன்றது ஆக்கின்னு சொன்னதுனால இனம் பற்றி மற்ற நான்கு தொழில்களும் கொல்லப்படுமா, அதனால அது தூள ஐந்தொழிலாம் அதை சொல்றாங்க பாருங்க. ஆக்கி எனவே இனம் பற்றி ஏனை நான்கு தொழில்களும் உடன் கொள்ளப்படும், அவை தூள ஐந்தொழில் என்பது. சரி, அப்புறம் உணர்த்தி நிற்பன், உயிர்கட்கெல்லாம் உயிருமாய் உணர்த்தி நிற்பன் சொன்னாங்களே, அதுதான் வந்து முதல் அவத்தையாக நனவத்தையில அந்த நனவத்தை அடை தருகின்ற லாடதானத்திலே செய்யக்கூடிய அதிசூக்கும் ஐந்தொழிலாகும். உணர்த்தி நிற்பன் என்றது முதலவத்தை அடை தரும் இடத்தை செயற்பாளனவாய் ஈண்டு எடுத்துக்கொண்ட அதிசூக்கும் ஐந்தொழில் மேற்று. இந்த பாடல்ல இந்த அதிகரணத்தில் எடுத்துக்கொண்டது அதிசூக்கும் ஐந்தொழில் தான். முதல்வன் தான் உயிர்க்குயிராய் உணர்த்துவான் என்ற கருத்து தான் இந்த அதிகரணம் பூரா வலியுறுத்தப்படுகிறது. எனவே அதுதான் அதிசூக்கும் ஐந்தொழில் இங்கு எடுத்துக்கொண்டதுனால ஆகவே அறிதலும் ஆக்குதலும் ஆகிய இருதிரத்து ஐந்தொழிலும் முதல்வன் செயலாதல் மேற்கூறி போந்தமையில் உலகமெல்லாம் அறிதல் என்ற அந்த சூக்கும் ஐந்தொழில் முதல்வன் செயல், சூழ ஐந்தொழில் ஏற்றுதல் முதல்வன் செயல். அது முந்தைய சூத்திரங்களிலே அந்த உண்மைகள் கூறப்பட்டன. என்ன அப்படின்னா முதல் சூத்திரத்தில் சொன்னார்களே அனாதிமுத்த சித்துருதான் இந்த உலகத்தை மீள தோற்றிருக்குன்னு சொல்லும் போது அனாதி முத்தன்னு அடை கொடுத்ததுனால அனாதி பெத்த சித்துருவும் இருக்கணும் அப்படின்னு பெறப்பட்டது. அப்ப அனாதி பெத்த சித்துருவின் பொருட்டு மலத்தில் அழுந்தி கேவலத்தில் கிடக்கும் சித்துருவின் பொருட்டு முதல்வன் உலகத்தை மீள தோற்றுவிப்பான்னு அந்த உலகத்தை மீள தோற்றுவிக்கின்ற காலம் சர்வசங்கார காலத்தினுடைய முடிவுல தான் மீளவும் புனருற்பவம் நடக்கும். அப்போ அந்த புனருற்பவம் வந்து இந்த பெத்த சுத்துருவுக்காக செய்யப்படுவது அப்படின்னு சொல்லி அந்த சர்வசங்கார காலத்துல கேவலத்தை பட்டு கிடக்கின்ற பெத்த சித்துருவின் பொருட்டு உலகத்தை மீள தோற்றுவிப்பான்னு சொல்ல வர்ற இடத்துல அங்க சூக்கும் ஐந்தொழில் குறிப்பாக உணர்த்தப்படுகின்றது. போனா முத்தியாவிள்ளி அவர்கள் அருமையாக அதற்கு விளக்கம் தருகின்றார்கள். இந்த செய்தி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தூள ஐந்தொழில் அது ஏற்கனவே பல பாடல்கள் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த ரெண்டு ஐந்தொழில்களும் முதல்வன் செயல்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த நூலில் குறிப்பிடப்பட்டன. அத மாதிரிதான் இந்த அதிசூக்கும் ஐந்தொழில் அறிவுக்கறிவா இருந்து உணர்த்தி வருதல் இந்த அதிசூக்கும் ஐந்தொழிலும் முதல்வன் செயலாக இருக்க முடியுமே ஒழிய உயிரின் செயலாக இருக்க முடியாதுங்கிற அறிதலும் ஆக்குதலும் ஆகிய இருதிரத்து ஐந்தொழிலும் முதல்வன் செயலாதல் மேற்கூறி போந்தமையின் அவை போல் இவையும் இவைனா அந்த அதிசூக்கும் ஐந்தொழிலும் உணர்த்தி வருதலாகிய இந்த அதிசூக்கும் ஐந்தொழிலும் முதல்வன் தொழிலேயாம் என்பார் அறிந்து ஆக்கி உணர்த்தி நிற்பன் என உடன் கூறினார். இங்க உயிர்குயிராய் உணர்த்தி நிற்பான்னு சொன்னா போதும், ஆனாலும் அறிந்துன்னு சூக்கம் ஐந்தொழிலையும் ஆக்கின்னு தூள ஐந்தொழிலையும் ஏன் இணைத்து கூறுதார்னா அந்த ஐந்தொழில்களை செய்தவன் தான் இந்த உணர்த்துதல் ஆகிய அதிசூக்கம் ஐந்தொழிலையும் செய்ய முடியும் என்பதற்காக அவற்றையும் உடன் கூறினார்னு எத்தனை அற்புதமாக அந்த கருத்துக்களை சுவாமிகளுடைய உரையிலே உணர்த்துகின்றார்கள். இதனாலே மேற்கூறியது பற்றி அனவத்தை இன்றாமாறு கூறப்பட்டது விளக்கின ஏற்கனவே. அப்ப இன்னொரு கேள்வி தடைய ஒன்று எழுப்புகின்றார்கள். அப்படியே இருந்தாலும் நீங்க சொன்னது எல்லாம் சரிதான், முதல்வனே உயிர்குயிராக இருந்து உணர்த்துகின்றான், அவனாலதான் அந்த அதிசூக்கும் ஐந்தொழிலை செய்ய முடியும், உயிரால செய்ய முடியாது. தூள சூக்கும ஐந்தொழில்களை வேறொருவர் துணையின்றி அவன் இயற்றுகின்றான் ஏற்கனவே நீங்கள் உணர்த்தினீர்கள். அப்படி அந்த ஐந்தொழில்களை பிற துணையின்றி செய்வனுக்கு இந்த அதிசூக்கும் ஐந்தொழிலுக்கு மட்டும் வேறொரு தலைவன் எதுக்கு வேண்டப்படும்? ஆகவே முதல்வன் தானாகவே இந்த அதிசூக்கும் ஐந்தொழில்களை எல்லாம் செய்கின்றான் சொன்னீர்கள். இதெல்லாம் சரிதான் இருக்கட்டும், ஆனா இன்னொரு விதமான ஒரு சிக்கல் எழுகின்றது என்று பிற சமைத்தவர்கள் ஒரு தடையினை எழுப்புகின்றார்கள். என்னவென்றால், நீங்கள் இந்த சூத்திரத்திலே சொன்ன கருத்து என்ன? பொறிகரணங்கள் எல்லாம் குருடனால் செலுத்தப்பட்டு தத்தம் விடயத்தை அறியும் இல்லையா? பொறிகரணங்கள் குருடனால் செலுத்தப்படுகின்றன. அது போல் அப்படின்னு இதை ஓமையா வச்சுங்க, இதை ஓமையா வச்சு அது போல் குருடனாகிய இந்த ஆன்மாக்கள் எல்லாம் முதல்வன் திருவருளால் செலுத்தப்படும் சொன்னீங்க. சரி, இப்ப என்ன சிக்கல் எழுதுன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு பிற சமயத்தவர்கள் சொல்கின்றார்கள். என்ன? உயிரால் செலுத்தப்படுகின்றன பொறிகரணங்கள். அந்த பொறிகரணங்களுக்கு வருகின்ற அனுபவங்களை உயிர் அனுபவித்து பந்த புரிகின்றது இல்லையா? அதே மாதிரி முதல்வனால் செலுத்தப்படுபவை உயிர்கள். அப்போ அந்த உயிர்களுக்கு வருகின்ற இன்ப துன்பங்களை முதல்வனும் நுகர்ந்து பந்தப்பட நேரிடுமே. அவ்வாறு போகங்களை அனுபவித்து பந்தப்படுதல் முதல்வனது தலைமைக்கு இழுக்காகுமே. இதுதான் இங்க எழுகின்ற தடை. சொல்லுங்க, நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறோம். உயிர் தானாக அறியவில்லை, கண்மை மட்டும் உயிருக்கு போதாது, மாயையை மட்டும் உயிருக்கு போதாது, எல்லாம் சரிதான். கருவி பொருள் காட்டுன்னு சொன்ன அந்த எட்டும் சேர்ந்துதான் முதல்வன் அறிவித்த உயிர்கள் அறிகின்றன, இதுதான் சரிதான். ஆனா இந்த காட்டாகிய இந்த கருவிகளுக்கு வரக்கூடிய போகங்களை உயிர் அவற்றின் இடமாக நின்று அனுபவிக்கிறது இல்லையா? கருவிகளுக்கு வரும் போகம் உயிர்க்காகின்றது. ஏன்னா கருவிகள் வாயிலாக தானே போகம் உயிர்க்காகின்றது. அப்ப இந்த கருவிகளுக்கு வரும் போகங்கள் உயிர்க்காகின்றன. ஏன் இந்த கருவிகளை உயிர் செலுத்த போய் கருவிகளுக்கு வந்த போகங்கள் உயிர்க்காயின? அதே மாதிரி இந்த உயிர்கள் எல்லாம் முதல்வன் செலுத்துகின்றான் என்று நீங்கள் எல்லா தடைகளையும் முறியடித்து இப்போது நிலைநாட்டி விட்டீர்கள். ஆகவே இந்த உயிர்களை செலுத்தும் முதல்வனுக்கு உயிருக்கு வருகின்ற போகங்கள் எல்லாம் அனுபவமாகுமே. கருவிகளை செலுத்தும் உயிர்களுக்கு கருவிகளுக்கு வருகின்ற போகங்கள் எல்லாம் அனுபவமாதல் போல உயிர்களை செலுத்தும் முதல்வனுக்கு உயிர்களுக்கு வரக்கூடிய போகங்கள் எல்லாம் அனுபவமாகிவிடுமே. அப்படி போக அனுபவம் ஏற்பட்டு பந்தப்பட்டால் போக அனுபவம் கண்டிப்பா பந்தப்படுத்தும். அப்படி பந்தப்பட்டார், போகம் இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிற நிலை ஏற்படும். அதுதான் பந்தம். அப்படி பந்தப்பட்டால் அது முதல்வனுடைய முதன்மைக்கு இழுக்காதுமே என்று ஒரு தடையை எழுப்பும் பொழுது, இத்தனை கூறியும் இப்படி ஒரு தடையை எழுப்பத்தான் உன்னால் முடிகின்றதா, நேரிய வழியில் சிந்திக்க முடியவில்லையா என்று கண்டித்து விட்டே ஆசிரியர் உண்மையை கூறுகின்றார். அது ஆசிரியருடைய திருவுள்ளம். எந்த சந்தர்ப்பத்தில் கண்டிக்கணும் அவர்களுக்கு தான் அது தெரியும். அவ்வாறு ஆசிரியர் கண்டித்து விடை கூறுகின்ற இந்த பாடலை பார்க்கலாம். இதுவும் இந்த அதிகரணத்தில், இந்த ஐந்தாம் சூத்திரத்தில், இந்த அதிகரணத்தில் மிக மிக முக்கியமான பாடல். அறிஞ்சிடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலானும் என்ற பாடலை எப்படி நாம் வந்து கட்டாயமாக நினைவில் கொள்ள வேண்டுமோ அதை மாதிரி முதல் நூல்லையும் இந்த பாடல் வெண்பாவாக, இந்த பாடல் உள்ளது, அங்கு வெண்பாவாக உள்ளது, அங்கேயும் சுவாமியுடைய உரையோடு மிகச்சிறப்பாக உள்ளது. அதே மாதிரி இங்கேயும் உள்ளது. இந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். இறைவந்தன் சந்நிதிக்கண் உலகிந்தன் சேட்டை என்னும் மறைகளும் மறந்தாய் மாயை மறுவிடான் சிவன் அவன்கண் உரைதராது அசேதனத்தால் உருவுடை உயிர்கற்கெல்லாம் நிறைவரன் சந்நிதிக்கண் நீருணர்வு உதிக்கும் அன்றே என்று அருமையாக சொன்னார். இறைவந்தன் சந்நிதிக்கண் உலகிந்தன் சேட்டை என்னும் மறைகளும் மறந்தாய். இறைவனுடைய சந்நிதியில்தான் உயிர்கள் எல்லாம் செயல்படுகின்றன என்று ஏற்கனவே பாரிசேட அளவையாலே கூறினேன். அதாவது கண்மம் மட்டும் போதாது, மாயையும் மட்டும் போதாது, உயிரும் தானாக அறிந்து கொள்ளாது என்று மறுத்துவிட்டமையினாலே அப்ப முதல்வன் அங்கு கண்டிப்பாக உயிருக்கு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒளிவு அளவை பாரிசேட அளவையாலே கூறினேன். இந்த பாரிசேட அளவையாகிய அனுமானம் மட்டுமல்ல ஆகம அளவையும் உள்ளது. முதல்வனுடைய சன்னதியில் தான் உயிர்கள் அறிய முடியும். சன்னதின்னா அவன் அவனுடைய வெறுமன அவனுடைய முன்னிலையில் சாங்கியர் சொல்ற மாதிரி உயிரின் முன்னிலையில எல்லாம் தொழில்படுத மாதிரி எதிர்முகமாக நிற்கின்ற முன்னிலை மட்டுமல்ல, சன்னதிங்கிறது இறைவனுடைய சங்கற்பம். இந்த உயிர் இந்த மாதிரி இந்த உயிருக்கு அறிவு நிகழட்டும் அப்படின்னு அவன் கருதுனான் பாருங்க முதல்வன். அந்த முதல்வனுடைய சங்கற்பம் தான் இங்க சன்னதின்னு சிறப்பித்து சொல்லப்படுகின்றது. சங்கற்பம் வந்து அந்த உயிருக்கு எதிர்முகமாக நிற்கும், அதனால அந்த சங்கற்பத்தை சன்னதி என்று கூறலாம். சுவாமிகள் வந்து பல இடங்களில் இவற்றை வந்து சன்னதின்னா சங்கற்பம்னு சொல்லி உள்ளார்கள். அவற்றை தான் அவங்க நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். முதற் சூத்திரத்துல ஒரு செய்யுள்ள வந்து வரும், சிவன் அவன்றன் சந்நிதி நன்னின் நின்றேன் வரும், விந்துவின் மாயாகி என்ற செய்யுளாக இருக்க வேண்டும். சிவன் அவன்றன் சந்நிதி நன்னின் நின்றேன் வரும். அப்போ அங்க உரை சொன்ன போது சிவசக்தி சங்கற்ப ரூப சந்நிதி நின்றும், சந்நிதினா சங்கற்பமயமானது அந்த சந்நிதி, இறைவனுடைய எண்ணம் அதுதான் சங்கற்பம். சிவஞான போத சிற்றுரையிலையும் ஒரு இடத்துல ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க, சிவசக்தி அவ்வ காரியங்களின் உண்முகமாதலாகிய சங்கற்பமே ஈண்டு சந்நிதி எனப்படும் அப்படிம்பாங்க. ஒன்றை குறித்து சிவசக்தி கருதுகின்றதே அந்த எண்ணம் தான் சங்கற்பம் தான் சந்நிதி. வெறும் முன்னிலை மட்டுமல்ல சாங்கியர் கூறுவது மாதிரி. ஆகவே இறைவனுடைய அந்த சங்கற்ப சந்நிதியில் தான் உயிர்கள் தொழிற்படும் என்று இதுதாரும் யாம் கூறிய பாரிசேட அளவை மட்டுமன்றி ஆகம அளவையும் கூறுகின்றது. அதையும் உணராமல் மீண்டும் மீண்டும் பிணங்குகின்ற பேதையே என்று சொல்கின்றார். அதான் மறைகளும் மறந்தாய் அப்படிங்கும் போது மறைகளை மறந்தவனே என்று சொல்லி, மறந்தாய் என்பது வினைமுற்று அல்ல, மறந்தவனேன்னு வந்து விழி மறந்தவனேன்னு அவனை அழைத்து சொல்கின்றார். சிவபெருமான் மாயையை பொருந்த மாட்டான். அவனுக்கு எப்படி அப்போ இந்த மாயாபோகங்கள்லாம் வந்து சேரும்? ஏன்னா இந்த மாயாபோகம் யாருக்குன்னா, யார் வினைகளை ஈட்டி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் வினை போகும். உயிர்கள் தான் வினைகளை ஈட்டி உள்ளன. அதுக்கு ஒன்று சிந்தித்து ஆராய்ந்து தெரியணும்னு இல்லை, வெளிப்படையா தெரியுது. மாயாகாரிய உடலோடு எந்த பொருள்கள் இருக்கின்றன? உயிர்கள் தான். இந்த மாயாகாரிய உடலோடு இருந்தாலே அந்த பொருளுக்கு வினை போகம் உண்டுன்னு அடையாளம் அது. நான் வினை போகத்தை அனுபவிச்சதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது இந்த உடம்ப சுமந்துகிட்டு இருக்கதே அதுக்கு சான்று. இந்த மாயாகாரிய உடம்பு முதல்வனுக்கு இருக்கவா செய்து? ஆகவே மாயாகாரிய உருவம் கொண்ட உயிர்களுக்கே வினைப்போகம் சேருமே அன்றி அந்த உடல் சார்பு இல்லாத முதல்வனுக்கு எப்படி சேரும் என்று சொல்கின்றார். ஆகையினாலே இது குறித்து இன்னும் பல விளக்கங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இந்த சிந்தனையை நாம் தொடர்ந்து அடுத்த வகுப்பிலே சிந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு இதுகாரும் இன்றைய சித்தாந்த செய்வ